நல்லார் துழும் வெண்ணை நல்லோர் சிவாலயத்துள் நல்லார் துழும் வெண்ணை நல்லோர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது ஊழியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளி மீதை கண்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாவலோர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரரே திருத்தாள் போற்றி சிற்றம்பலம் நம பார்வதீபதே துச்சானை செய்திடினும் பொறுப்பரென்றே ஆளுகவார் துச்சானை செய்திடினும் பொறுப்பரென்றே ஆளுகவார் துச்சானை செய்திடினும் பொறுப்பரென்றே ஆளுகவார் கைச்சாலன் சிறு கதலி இலை வேம்பும் கறி கொள்வர் கைச்சாலும் சிறு கதலி இலை வேம்பும் கறி கொள்வர் துஜானதிடினும் பொறுப்பரந்தே ஆளுகவார் கைச்சாலும் சிறு கதலி இலை வேம்பும் கறி கொள்வர் எச்சாரு இல்லாமை எல்லாமை நீயறிந்தோம் எனது பணியாரு இல்லாமை நீயறிந்தோம் எனது பணி நச்சாய்தான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே நச்சாய்தான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே மண்ணோடு விண்ணவர்க்கும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாது ஒளிதலு நான் மிக கலைஞ்சு அண்ணாவோ என்றாந்து அலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே நன்னாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே ஏற்றம்பலம் பார்வதீபதையே அருள்வடிவாகிய பாலகுசாம்பாள் திருவருளினாலே சைவ சமய நெறியிலே ஆச்சாரியர் இலக்கணம் என்கின்ற பகுதியிலே தீட்சா முறைகள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சென்ற வாரத்திலே தீட்சை யாருக்கு செய்யலாம் என்பது பற்றியும் அதற்கு மேலே வந்து அந்த தீட்சை யார் செய்யலாம் என்பது பற்றியும் யாரு செய்யலாம் யாருக்கு செய்யலாம் என்பது பற்றியும் எல்லாரும் செய்வது அல்ல எல்லாருக்கும் செய்வதும் அல்ல. தீட்சை என்பது எல்லாரும் செய்வதும் அல்ல எல்லாருக்கும் செய்வதும் அல்ல. யார் செய்யலாம் யார் அதை பெறலாம் என்பதை பற்றியும் அதற்கு மேலே வந்து குண்டமண்டலங்களை அமைத்து தீட்சை செய்கின்ற முறைகளையும், அதற்கு மேலே பெண்கள் வந்து கணவனுடைய அனுமதியை பெற்று தீட்சையை பெற்றுக் கொள்ளுகிற முறையும், ஹத்துவ சுத்தி பற்றியும், தீட்சையினுடைய சிறப்பு பற்றியும், தீட்சை பெற அருகாதை இல்லாதவர்கள், தீட்சை பெற தகுதி இல்லாதவர்களை பற்றியும் இதிலே சென்ற வாரத்திலே சொல்லப்பட்டது. அதற்கு மேலே தீட்சை மற்றவர்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு எப்படி செய்வது, குண்டமண்டலங்களை அமைத்து சிவாகமத்திலே சொல்லப்பட்ட சடங்குகளோடு கிரியைகளோடு குண்டமண்டலங்களை அமைத்து அக்னி காரியத்தோடு சிவாகமத்தில் சொல்லப்பட்ட சடங்குகள் எல்லாம் செய்து தீட்சை பெற தகுதியுடையவர்கள் நான்கு வர்ணத்தார்கள் மாத்திரம். மற்றவர்களுக்கு அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி, அப்படி மற்றவர்கள் செய்யக்கூடாது என்றால் அவர்களுக்கு எப்படி தீட்சை பண்ண வேணும், அவர்களுக்கு எப்படி பாசத்தை அறுப்பது என்றால், அதற்கு வகை இந்த திருக்குறளிலே சொல்லுகிறார். எல்லாருக்கும் வந்து கடவுள் பொதுவானவர் என்றாலும் கூட அந்த பொருளை இன்னார்தான் அனுபவிக்கலாம், இன்னார் அனுபவித்தாத்தான் அந்த பொருளாயாலே கெடாமல் இருக்கும், அந்த பொருளுடைய அருமை தெரியும் என்பது பற்றியும், அதற்கு மேலே இந்த பொருளை இன்னாருக்கு தரலாம் தரக்கூடாது என்பது பற்றியும் தெரிந்து கொள்வது மிக அவசியம். இந்த தேப்பை பயன்படுத்த தெரிந்தவன் பயன்படுத்தினால் ஒழுங்காக இருக்க, அடுத்த வாரம் இது பதிவு பண்ணலாம். பயன்படுத்த தெரியாதவன் பயன்படுத்தினா இந்த வாரமே இது கெட்டு போகும், அடுத்த வாரத்துக்கு பயன்படாமல் போய்விடும். அப்ப அடுத்த வாரத்துக்கு பயன்பட வேணுமா பயன்பட வேண்டாமா, நாளைக்கு இது பயன்பட வேணுமா அல்லது வேண்டாமா என்றால் வேணும். வேணும் என்றால் அதற்கு தகுதியுடைய இத வந்து ஆன் பண்றவன், ஆஃப் பண்றவன், இதனுடைய முறை தெரிந்தவன் தான் அதை தொடவேணும். இப்ப எனக்கு தெரியாது அதை தொடப்படாது, தொட்டால் அது கெட்டு போகும் என்று சொன்னால் தொடப்படாது. அதுபோல இதை யார் செய்யலாம், இந்த தீட்சையை யார் செய்யலாம் என்பது, யார் பெறலாம், யார் பெறலாம் என்பதும் பற்றியும் சென்ற வாரத்தில் சொன்னார். இதை அதை அனுசரித்து மற்றைய திருக்குறள் இதில் வருகிறது. இதில் எப்படி சொல்லுகிறார் என்றால், நிர்வாண தீட்சையிலே, நிர்வாண தீட்சையிலே அத்துவ சுத்தி என்கின்ற முறை பற்றி சொல்லுகிறார். அத்துவா என்றால் வழி என்பது பொருள். அதனால் அத்துவா என்பது, அத்துவா என்பது மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை தத்துவம் என்று ஆறு அத்துவாக்கள் சொல்லப்படுகிறது. மந்திராத்துவா, பதாத்துவா, மந்திராத்துவா, பதாத்துவா, வர்ணாத்துவா, புவனாத்துவா, தத்துவாத்துவா, கலாத்துவா என்பது இந்த ஆறு. அதிலே மந்திராத்துவா என்பது அதனால பதினோரு மந்திரங்கள், சைவத்தில் மந்திரங்கள் பதினொன்று, அது சம்மிதா மந்திரங்கள் என்று சொல்லப்படும், பஞ்சப்பரம சடங்க மந்திரம் என்றும் சொல்லப்படும். இந்த பதினோரு மந்திரங்களும் சிவபெருமானுடைய திருமேனியாக இருப்பது, பதினோரு மந்திரங்களும் சிவபெருமானுக்கு திருமேனியாக இருப்பது. என்ன காரணம் என்று கேட்டால், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம், ஹிருதயம், சரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்கின்ற பதினோரு மந்திரங்களும் சிவபெருமானுடைய திருமேனியாக இருப்பது. மந்திரமே சூர்யா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறும் வண்ணமே துக்காக பந்தனையால், ஒத்த புவன துருவே உரோமமா, தத்துவங்களே சத்த தாதுவா வைத்த கலைய அவயவமா, காட்டு மத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய் என்பது கந்தர் கலியொன்பா. மந்திரமே சூர்யா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறு வண்ணமே துக்காக பந்தனையால், ஒத்த புவனத்து உருவே உரோமமா, தத்துவங்களே சத்த தாதுவா வைத்த கலையே அவயவமா, காட்டு மத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய் பலகோடி என்பது கந்தர் கலியொன்பாவிலே சொல்றார் குமர ஊர்வரன். அதனாலே மந்திரமே அவனுக்கு ரத்தமாக இருக்கிறதா சிவருமானுக்கு. மந்திரமே சூர்யா, வான்பதமே மாமுடியா, பதம்தான் முடியாக இருக்கிறதா. மந்திரமே சூர்யா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறு வண்ணமே துக்காக தோல் முதலியவற்றாக, இப்படி அந்த மந்திரங்களே அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. அதனாலதான் வேத மந்திர சுரூபா நமோ நமன்னார் அருணகிரிநாதர். அழகா மந்திர சுரூபம், அதனால மந்திரங்களே வடிவமாக உடையவன், மந்திரங்களே திருமேனியாக உடையவன். அதனால இந்த 11 மந்திரங்களும் சிவருமானுடைய 5 முகங்களும் ஈசானன் இவள் நோக்கியின் முகமாகவும், அதற்கு மேல தத்புருஷங்களுக்கு நோக்கியதாகவும், அகோரந்தற்கு நோக்கியதாகவும், ராமதேவம் வடக்கு நோக்கியதாகவும், சத்யோசாதம் மேற்கு நோக்கியதாகவும் இருப்பது 5 முகங்களும். அதற்கு மேல சிவருமானுடைய ஹிருதயம், ஹிருதய மந்திரம். அதற்கு மேல சிவருமானுடைய சிரசு, அதனால சிகை. சிகை என்பதுதான் சிவருமானுடைய அந்த முடி என்பது சொல், முடி என்று சொல்லுவது ஏலப்படி சிகை. அதற்கு மேல கவசம், கவசம் என்பது அவனுடைய திருமேனியில் அணிந்திருக்கப்பட்ட திருநீற்றை குறிப்பது கவசம். அப்புறம் சிவபெருமானுடைய நேத்திரம், அப்படியே சிவபெருமானுடைய அஸ்திரம் ஜூலாயுதம். இந்த 11 மந்திரங்களும் சிவபெருமானுடையதாகவும், சிவபெருமானுக்கு திருமேனியாகவும், சிவபெருமானை விட்டு நீங்காததாகவும், சிவபெருமானே மந்திரமாகவும், இந்த மந்திரங்களே சிவபெருமானாகவும் இருப்பது. அதனால இந்த 11 மந்திரங்களும் செய்வதில் மிக அவசியமாக, நான் எல்லா காரியங்களிலும் எல்லா கிரியைகளிலும் இந்த மந்திரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுவது. இந்த 11 மந்திரங்கள் பஞ்ச பரம சடங்க மந்திரம் என்று பெயர். ஆகவே இப்படி 5, 5, 6 இருக்கின்ற 11 மந்திரங்கள், அதற்கு மேலே இந்த இதை மந்திராத்துவான்னு சொல்றது, அதுக்கு மேலே வதாத்துவா என்பது, வதாத்துவா என்பது அதனால 81 பதங்களாக இருப்பது. வதாத்துவா என்பது 81 பதங்களாக இருக்கிறது. அது ஓம், ஓம் தொடங்கி ஓம் முடியும். ஓம் வியோம வியாபினே வியோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாசிருதாய திருவாய சாஸ்வதாய யோகபிட சம்சிதாய நித்ய யோகினே தியானாகராய ஓம் நம சிவாய சர்வ பிரபவே சிவாய ஈசானமூர்த்தாய தத்புருஷ பக்தராய அகோர ஹிருதயாய வாமதி யுக்தியாய சத்யோசாத மூர்த்தய ஓம் நமோ நமக உக்யாதி யுக்தியாய ஓப்தய நிதனாய சர்வ யோகாதிகிருதாய சர்வ வித்யாதிபாய ஜோம சோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதனாசேதன யோமின் யோமின் வியாவின் வியாவின் அரூபின் அரூபின் பிரதம பிரதம தேச தேச ஜோதிர் ஜோதிர் அரூப அனக்னி அதூம அபஸ்ம அநாதே நா தூ 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 ஓம் பூஹும் புவக ஓம் சுபக நிதன நிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர மகாதேவ சத்பாவேஸ்வர மகாதேச யோகாதிபதே முஞ்ச முஞ்ச பிரதம பிரதம சர்வ சர்வ பவ பவ பவோத்பவ சர்வபூத சுகப்பிரத சர்வ சாநித்யகர பர்ம விஷ்ணு ருத்ரவர அனர்ச்சித அனர்ச்சித அசம்துத அசம்துத பூர்வசத பூர்வச சாட்சி சாட்சி துரு துரு பதங்க பதங்க பிங்க பிங்க ஞான ஞான சப்த சப்த சூட்சும சூட்சும சிவ சர்வ சர்வத ஓம் நமோ நமக ஓம் சிவாய நமோ நமக ஓம் என்பது 81 பதங்கள். இப்படி 81 பதங்களையும் சொல்லித்தான் அபிஷேகம் செய்கின்ற முறை. அபிஷேக காலத்தில் இந்த 81 பதங்களையும் சொல்ல வேணும். வேலை கிடைச்சப்ப இந்த 81 பதங்களையும் ஜபம் போல பண்ணலாம். அப்படிப்பட்டது அபிஷேகம் பண்ணுகின்றவர்கள் மூர்த்தியை வச்சு இந்த 81 பதங்களையும் கட்டாயமா தெரிந்து கொள்ள வேணும், பாடம் பண்ணி கொள்ள வேணும், உச்சரிப்பு சரியா இருக்க வேணும். ஆகவே இப்படி இந்த பதங்கள் அந்த சுவாமியினுடைய பெருமையை சொல்லுவது, சுவாமியினுடைய பெருமையை சொல்லு. சர்வபூத சுகப்பிரத, சர்வ உயிர்களும் எல்லா உயிர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சுகத்தை தருபவனாக இருப்பவனாகவும் சௌர்மான் இருக்கிறான். சர்வ சாநித்தியகர, எல்லா பொருளிலும் அவன் சாநித்தியமாக இருக்கிறான் என்றெல்லாம் இந்த மந்திரங்கள்ல ஏராளமா இதுல பொருள் இருக்கிறது சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே மந்திரங்கள் 81, வர்ணங்கள் 51, அது அகாரம் முதல் சகாரம் வரையிலும் உள்ள அச்சரங்கள் 51 அச்சரங்கள், 51 அச்சரங்கள். அதனால தான் திருவாசகத்துல 51 பதிகங்கள், 51 பதிகம் திருவாசகத்துல இருப்பது. கந்தர் அனுபூதி 51 பாடல், 51 எழுத்துக்கள், அகாரம் முதல் சகாரம் முதலாக உள்ள வடமொழி எழுத்துக்கள் 51. இந்த மந்திரங்களால தான் சுவாமிக்கு வடிவம் அமைப்பது. சுவாமிக்கு அது சிவபூசா விதி விளக்கம் பெருசு இருக்குவாரு, அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதுல போட்டிருக்கும். அகாரம் முதல் சகாரம் முதலாக சுவாமியில நியாசம் பண்றது, சுவாமி சிவலிங்கத்துல நியாசம் பண்றது அப்படி. அதுக்கு மேல வந்து வர்ணங்கள் 51, அதற்கு மேல புவனங்கள் 224. புவனம் என்றால் உலகம், அதனால புவனம் என்பது 224 நம்ம செய்தி சித்தாந்தத்துல 224 புவனம், எல்லா புவனங்களும் அதுக்குள்ள அடங்கி போகும். 224 புவனங்கள், தத்துவங்கள் 36. தத்துவங்களை பத்தி தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உயிர்கள் வந்து உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நாம் எல்லாம் உலவுவது இதிலே தான், இதிலே இந்த புவனங்களிலே. தத்துவங்களை கொண்டு புவனங்களிலே தத்துவங்களை சரீரமாக கொண்டு அதற்கு மேலே சொல்லு செயல் வாழ்வு எல்லாம் இந்த ஆறு தத்துவாக்குள்ள முடிஞ்சுக்கணும். சொல் செயல் வாழ்வு அதானே இப்ப நாம் செய்யறது. சொல்லுகிறோம், செயல்படுகிறோம், வாழ்வு. சொல் செயல் வாழ்வு இவைகள் எல்லாமே இந்த அத்துவாக்குழுக்குள்ள அடங்கி போகும். போக்குவரத்து எல்லாம் இந்த 224 புவனங்களுக்குள்ள, இங்கிருந்து அங்க போறது வாரது எல்லாம் 224 புவனங்களுக்குள்ள. அதற்கு மேலே வந்து தத்துவங்களாலதான் நமக்கு உடம்பு உலகம் எல்லாமே. அதற்கு மேலே கலை 5. கலை என்பத நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தியதீதகலை என்று 5. நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தியாதீதகலை. அதனால ஆன்மாக்களிலிருந்து ஆன்மாக்களை பந்தங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நிவர்த்தி பண்ணுவதனால நிவர்த்திகளை. அதற்கு மேலே வந்து பிரதிஷ்ட, அந்த நிவர்த்தி பண்ணின அந்த ஆன்மாவை அந்த இன்பத்தில நிலைக்க செய்வது பிரதிஷ்ட பண்ணுவது பிரதிஷ்டாகலை. அதற்கு மேல ஞானத்தை கொடுப்பது வித்யாகலை. வித்யாகலை ஞானத்தை கொடுத்து அதுக்கு மேல சாந்தியை தருவது, அமைதியை தருவது சாந்திகளை. அது சாந்தியை கொடுத்தும் அதனால அங்கங்கு அலையாம நிலையாக அதீதத்திலே சிவத்தோடு ஒடுங்கி இருக்கிறதுதான் சாந்தி அதீதங்களை. பேரானந்தம் பேராபை வைக்க வேண்டும் பெருமானே என்கின்றதான் சாந்தி அதீதங்களை. பேரானந்தம் பேராம வைக்கணும், அதிலேயே இருப்பாக இருக்க செய்வது என்பது சாந்தி அதீதங்களை. ஆகையினாலே இந்த 5 கலைகளிலிருந்தும் இதற்கு அப்பாற்பட்டும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது கடவுள். இப்ப சொன்ன இந்த 6 அத்துவக்கா அத்துவாக்களுக்கும் அப்பாற்பட்டு இருப்பது கடவுள். 6 அத்துவாக்களுக்குள்ள உணர்ந்து கொண்டு இருப்பதா உயிர்கள். 6 அத்துவாக்களுக்குள்ள உணர்ந்து கொண்டு இருப்பது உயிர்கள். இந்த 6 அத்துவாக்களையும் அதில் வந்து சௌரமான் உயிர்களுக்காக உண்டு பண்ணி அந்த அத்துவாக்களில வாழ செய்து அதால் அதிலேயே அவர் வந்து திருமீனி எடுத்துக்கொண்டு சுத்த வித்தியில வந்து தங்கியிருந்து சுத்த தத்துவத்தில் சிவ தத்துவத்தில் தங்கியிருந்து கொண்டு உலகத்தை நடாத்துவது. அதனாலே இந்த அத்துவாக்கள்ங்கிறது என்று முக்கியமானது. இந்த அத்துவாக்களை சுத்தி செய்து அதனாலே அதன் மூலமாக பிறப்பை அறுப்பது அதுதான் நிர்வாண தீட்சையில் செய்யப்படுகிற சடங்கு. ஆகவே இப்படிப்பட்ட இந்த 6 அத்துவாக்களை பற்றி இதில் சொன்னார். இந்த சொல்லி இந்த அத்துவாக்களை அத்துவசுத்தியோடு, அத்துவசுத்தின்னு சொல்றது இந்த அத்துவசுத்தியோடு கூடிய அபுத்திரி தீட்சை. அபுத்திரி தீட்சைனா குண்ட மண்டலங்களை ஏற்றி யாகம் பண்ணி அதன் மூலமாக தீட்சை பண்ணுக முறை இருக்கு. அது இந்த 4 வருணத்தாருக்கு மாத்திரம்தான், பரம சத்திரிய வைசிய சூத்திர 4 வருணத்தாருக்கு. மற்றைய வருணத்தாருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று இதை சொல்லுகிறார். அந்நியருக்கு பாசம் அறுத்திடுக, பார்வையினால் தன்னது கை வைத்து தலை. அந்நியருக்கு பாசம் எப்படி அறுப்பது என்று கேட்டால், அந்நியருக்கு அவுத்திரி தீட்சைக்கு அருகரல்லாத மற்ற சாதியாருக்கு பார்வையினால் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப சாச்சு தீட்சையினாலும் தன்னது கை தலை வைத்தும் சிவஹஸ்த மஸ்தகம் மஸ்தக சம்யோகமாகிய பரசதீட்சையினாலும் பாசம் அறுத்திருக்க, பாசத்தை நீக்க கடவர். அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறை இப்படி, குண்டமண்டலம் இல்லாமல் இப்படி செய்வாய் என்று ஆசிரியருக்கு சொல்லுகிறார். உண்மையினாலே வாசிக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை என்னும் மற்ற 4 கொள்ளப்படும். இந்த தீட்சை ஒன்று சொன்னபடியினாலே அதற்கு மேலே வாசிக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை என்று மற்ற 4 கொள்ளப்படும். இவ்வாறினுள் சாட்சி தீட்சையாவது மாந்திரிகன் பாம்பினால் கடிக்கப்பட்டவனை கருடபாவனையினாலே பார்த்து விஷம் தீர்த்தல் போல ஆச்சாரியர் சீடனை சிவபாவனையினாலே பார்த்து பாச விமோசனம் செய்தலாம். அந்த அளவுக்கு ஆச்சாரியர் தகுதி இருக்கணும். விஷம் தீண்டினவனே, விஷம் தீண்டினவனே மந்திரவாதி என்ன பண்ணுவான் என்று கேட்டால், மந்திரவாதி தன்னை கருடனாக பாவித்து, தன்னை கருடனாக பாவித்து அந்த பார்வையில அவனை பார்த்தா சந்திப்போம். கருடன் உருவம் கருதும் அளவில் பருவுடன் தீர்ந்து பயன் உருமா போல், குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலன் தீர்ந்து சிவன் அவனாவே. திருமந்திரம் கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயன் உருமா போல குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலன் தீர்ந்து சிவன் அவனாவே என்று சொன்னால் அந்த ஆச்சாரியனுடைய தகுதியை என்னன்னு சொல்றது? அளவுக்கு ஆச்சாரியர் அமையணும். கருடன் பார்வையினாலே விசந்திருக்கிறான் மந்திரவாதி. அப்ப அவன் எந்த அளவுக்கு அவன் அந்த மந்திரத்தை அவன் வந்து பயின்று இருக்க போனும். மந்திரம் வேற அவன் வேறங்கிற இல்லாத அளவுக்கு அவன் ஆயிருக்கும். அது பெரிய புராணத்துல சொல்றாரு சேக்கிடாரு, வாழறவும் தீண்டவும் தான் தீண்டகில்லாள், வாழறவும் தீண்டவும் தான் தீண்டகில்லாள், மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பாரின்றி ஆளறியேறையானை அணுக வீழ்த்தே அசைந்த மலர் குடி போல் வாழ் அறற்றும் போது கோளுரும். கோளுரும்னா இடி, இடி பாவனை கருடபாவனை. இடி பாவனை பண்ணினவனும் அந்த விஷம் தின்னவனை பார்த்தா விஷம் ஓடி போகும். பார்வையிலேயே மருந்தெல்லாம் கொடுக்கறது இல்ல. இடி பாவனை கருடபாவனை. கோளுரும்னா இடி, உருமிடியோடும்னு வருது இல்லவா? ஆமா, கோளுரும் புள்ளரசு. புள்ளரசன் தான் கருடம். புல்லரசுன்னா புல்லுன்னா பறவை, பறவைகளுக்கு அரசன் கருடன். அது தெரியுமா? பறவைகளுக்கு அரசன் கருடன் புல்லரசுன்னு ஒரு புல்லரசு. புல்லானாருக்கு அரையன்னம், புல்லிருக்கு வேலூரின் ஒரு அல்லவா? புல் என்றால் புல், அந்த உலானா மத்தளானா போட்டா புல், அது வந்து பறவை. கோளுரும் புல்லரசு புல்லையினாலும் தீர்க்க குறையாதாயி நீளிரவு புலரு, நீளிரவு புலர் காலை மாலை வாசநெறி குழலால் நெடிதாயர்ந்து காலை மாலை வாசநெறி குழலாள் மாலை வாசநெறி குழலால் நெடிது அயர்ந்து புலம்பு என்றாள் என்பது பெரிய புராணம். அதனாலே அப்படி அந்த கருடபாவனையினாலே, கருணபாவனையினாலே பார்த்தால் விசந்திருப்பது போல, விசந்தீறுவது போல ஆச்சாரியன் தன்னுடைய ஞானக்கண்ணால பார்த்தா மாணவனுக்குள்ள பாசம் தீர்ந்து போகும். இந்த அளவுக்கு எல்லாம் இதெல்லாம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு நிறைய. அதனாலே கருணபாவனையினாலே பார்த்து விசந்தீர்த்தல் போல ஆச்சாரியர் சிடனை சிவபாவனையினாலே பார்த்து பாச உமோசனம் செய்தலாம். பரிசதீச்சையாவது பரிசன வேதியினாலே தாமராதி ரோகங்களை பரிசித்து களிம்பை நீக்கி பொன்னாக்குதல் போல ஆச்சாரியர் தமது கையை சிவன் கையாக பாவித்து அங்கனமே அர்ச்சனை செய்து அதனை சீடனுடைய தலையில் வைத்து எங்கும் பரிசித்து அவனது பாசத்திரயத்தை நீக்கி அவனை சிவனாக்குதலாம். பரிசதிச்சு இரும்பு பொன்னானார் போல் என்பது பெரிய புராணம். விளங்குதா? கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழ சிறத்தான். இத அஸ்தமஸ்தக சம்யோக தீட்சைன்னு சொல்லு. அஸ்தமஸ்தக சம்யோக தீட்சைன்னு சொல்லும். திருக்கரத்தை, ஆசாரியன் திருக்கரத்தை சீடனுடைய தலையிலே வைத்து பரிசீலிச்சு அப்படி பரிசு செம்பிலே இருக்கின்ற களிம்பை நீக்கி பொன்னாக்குதல் போல அர்ச்சனை செய்த அதனை சீடனுடைய தலையில் வைத்து எங்கும் பரிசித்து அவரது பாசத்தை தலையத்தை நீக்கி அவனை சிவனாக்குதலாம். வாசிக தீட்சையாவது வருணாச்சரமானுகுணமாக பதினோரு மந்திரத்தோடு பஞ்சாச்சரத்தை உபதேசித்தலாம். அது வாசிக தீட்சை. மானச தீட்சையாவது ஆச்சாரியர் தன்னுடைய ரேசக வாயுவினாலே, தன்னுடைய ரேசக வாயுவினாலே புறப்பட்டு சீடனுடைய பூரக வாயுவினாலே அவனுடைய இருதயத்திலே பிரவேசித்து சீட சையன்யத்தை வாங்கி துவாத சார்ந்த பரியந்தம் பராசாதோச்சாரணம் சகிதமாக கொண்டு போய் பின்பு தம்முடைய இருதயத்திலே சிவ சைன்ய சைதன்யத்துடன் கலந்ததாக பாவித்து பின்பு சீட சைதன்யத்தை சீட தேகத்தில பிரதிஷ்ட செய்தலாம். இது என்ன தீட்சை தெரியுமா? அதான் மானச தீட்சை. இதெல்லாம் கேட்டிருக்க முடியாது, சொல்லியிருக்க முடியாது, செய்யறாலும் இல்லை. நான் அவரே நேரம் வந்து செய்தாரே, நேரம் செஞ்ச அவருக்கு என்ன? இப்ப வாசிக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சைன்னு நான்கும் சொன்னார் அல்லவா? சாட்சி சிதிச்சதான் இந்த கருட பாவனை போல பார்த்து கண்ணால பார்த்து சிவமாக்குதல் பாதத்தை நீக்குதல். அப்புறம் பரசதிச்சதான் வந்து சீடனுடைய தலையிலே கையை வைத்து தன்னுடைய கையை சிவன் கையாக பாவித்து அர்ச்சனை செய்து அவனுடைய பாசத்தை தீர்த்தல். வாசிக தீட்சைதான் 11 மந்திரத்தோடு கூடிய பஞ்சாட்சரத்தை உபதேசித்தல். மானச தீட்சையாவது ஆச்சாரியர் தம்முடைய ரேசக வாயுவினாலே புறப்பட்டு சீடனுடைய பூரக வாயுவினாலே, ரேசகம்னா வெளியில விடுதல், பூரகம்னா உள்ளே இழுத்தல், கும்பகம்னா உள்ளே இருத்துதல், இது பூரகம், இது ரேசகம், உள்ளே நிறுத்துதல் கும்பகம். அவனுடைய இருதயத்திலே பிரவேசித்து சீட சைன்ய சைதன்யத்தை வாங்கி துபாத சார்ந்த பரியந்தம் பிராசாத உச்சாரண சகிதமாக கொண்டு போய் பின்பு தம்முடைய இருதயத்திலே சிவ சைதன்யத்துடன் கலந்ததாக பாவித்து பின்பு சீட சைதன்யத்தை சீட தேகத்திலே பிரதிஷ்ட செய்தலாம். இது மனச தீட்சை. மனதீட்சை சாதாரணம் அல்ல. அதற்கு மேல சாத்திர தீட்சை சொல்றாரு. சாத்திர தீட்சையாவது சைவாகமாதி சிவசாத்திர பொருளை போதித்தலாம். இதுதான் சாத்திர தீட்சை. இப்ப நடக்கிறத நம்ம பிரசங்கம் பண்றதான் சாத்திர தீட்சை. முழுவதும் ஞானத்தை பத்தி தானே பேசுறோம். சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சை உங்களுக்கு பூர்ணமா கிடைச்சிருக்கு. சாத்திர தீட்சை உங்களுக்கு ஆகமம் கலந்த வந்து ஞான நூல்களா உங்களுக்கு நிறைய கிடைச்சிருச்சு. வேற எந்த கூட்டத்துக்கும் கிடைக்கல. பல கூட்டங்களுக்கு பணம் வச்சிருக்கிறான், என்னென்னமோ பண்றான், ஆனா இந்த நுட்பமான சாத்திர உபதேசம் கிடைக்கல. நுட்பமான சாஸ்திர உபதேசங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அந்த கூட்டத்தில் அப்படி ஆள் இல்லை. இந்த நூல் இப்படி விஷயங்களை சொல்லுது, அது நீங்க கேட்கணும்னு சொல்லி சொல்ற ஆள்
இல்லை.
இல்ல இல்ல, ஆள் இல்லை, சொல்ற ஆள் இல்லை. சொல்ற ஆள் வேணும் இல்லை உங்களுக்கு. சொல்ற ஆள் சொன்ன அப்புறம் கேட்காம என்ன பண்றாங்க? இதை கேட்கிறப்பறம் அதை கேட்க மாட்டானா? சைவாகமாதி சிவசாஸ்திர பொருளை போதித்தலாம். எல்லா தர்மங்களுக்கும் மூல தர்மமும் எல்லா புண்ணியங்களுக்கும் மூல காரணமான புண்ணியமும் சாஸ்திர தீட்சை தான். இதன் மூலமாகத்தான் தெரிந்து அப்படியா என்று தெரிந்து அந்த புண்ணியத்தில் ஈடுபடுவான். இது இல்லைன்னா அதெல்லாம் வராது. இப்ப நீங்க தீட்சை எப்படி வாங்கினீங்க? கேட்டுதான் வாங்கினீங்க. சாத்திரங்களை கேட்டுதான். சாத்திரங்கள்ல தீட்சை இப்படி உசந்ததுன்னு சொல்லுது, சௌச உசந்ததுன்னு சொல்லுது, அந்த புராணங்களை கேட்பது உயர்ந்ததுன்னு சொல்லுது, சிவபுண்ணிய உயர்ந்ததுன்னு சொல்லுது, மாகேஸ்வர உயர்ந்ததுன்னு சொல்லுது என்றெல்லாம் கேட்டு கேட்டுதான் அதுல ஈடுபாடு வந்துச்சு. இல்லைன்னா வருமா? போதித்தலாம். யோக தீட்சையாவது நிராதார சிவயோகத்தை அப்பியாசம் பண்ணி வைத்தலாம். அதனால யோக தீட்சைங்கிறது நிராதார சிவயோகம். அது ஆதாரம் நிராதாரம்னு ரெண்டு. ஆதாரம் நிராதாரம்னு ரெண்டு. ஆதார யோகம் நிராதார யோகம்னு ரெண்டு. அந்த ஆதார யோகம் நிராதார யோகம் ரெண்டுல ஆதாரம் பயில் அரூரதோடவை சேர்தல் கொண்டவர் ஓடை முன்னாளினில் என்று வருது அல்லவா? அது போல இந்த ஆதார யோகங்கிறது மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ஜி என்கின்ற ஆறு ஆதாரங்களிலும் ஆறு மூர்த்திகளை பாவித்து அந்தந்த மூர்த்திகளை தரிசித்து அர்ச்சித்து தூத்திரம் பண்ணி அதற்கு மேலே இருக்கிற சிவத்தை தரிசித்தல். சகசிரத்துல ஏழாவதாக சிவபெருமான் ஏழாவதாக இருப்பவர். ஆறு ஆதாரங்களில் ஆறு தெய்வங்களை தரிசித்து பூசித்து அதற்கு மேலே ஏழாவதாக சகசிரத்தில் இருக்கிற சிவபெருமான தியானித்தல். மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கை அப்புறம் சகசிரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாவதாக இருக்கிற மூர்த்தியை பூஷித்தல். ஆகையால இந்த ஆதாரம் இல்லாமல் நிராதார யோகம், ஆதாரம் உருவம் இல்லாது சோதி வடிவமாக அருவப்பொருளை தியானித்தல், அது நிராதார சிவயோகம் சொல்லுது. அது யோக தீட்சை. அதை போதிக்கிற ஆச்சாரியனும் அதிகம் இல்லை. அந்த முறையில் நின்று பயிலுகிற சீடனும் இல்லை. ஆராதாரத்துக்கு கணபதி பிரம்மா, விஷ்ணு உருத்திரர் சதாசிவர் மகேஸ்வரர் இப்படி ஆறு ஆதார மூர்த்திகள் வரும். அதற்கு மேலே வந்து இவ்வாப்பன்னு வைத்தலாம். இவ் அருவகை தீட்சையும் அபுத்திரு தீட்சைக்கு அருகர் அல்லாதவர்களுக்கு பண்ணப்படுவனவும் ஔத்தரிய சிகிச்சைக்கு அருகர் அல்லாதவருக்கு பண்ணப்படுவனவும் ஔத்தரிக்க அங்கமனவும் அதிகம்.
ஔத்தரிங்கிற குண்ட மண்டலம் ஓட்டு செய்யறமே அந்த சிகிச்சைக்கு இது அங்கமாக உறுப்பாக இருப்பது ஆதாரமாக இருப்பது.
இப்படி செய்து தீட்சை செய்தற்கு கால பரீட்சையை உணர்த்துகின்றார். வேலை தீட்சைங்கிறது உங்களுக்கு சாதாரணமானதல்ல, நீங்க இதை விட உசந்ததே கிடையாது. ஆனால் அது எப்படி எப்படி செய்வது, எப்படி பெறுவது, எப்படி அனுஷ்டிப்பது என்பது தான் முக்கியமானது. இதுக்கு மேல உயர்ந்தது வேற மற்றவர்களுக்கு தீட்சை இந்த உபதேசம் எல்லாம் மற்ற சமயவாதிகளுக்கு எல்லாம் கிடையாது கிடையாது. அவங்க அவங்க ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள், ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார் அவங்க அவங்க சமயத்துக்கு ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள். அவைகளெல்லாம் நூல்களிலே வந்து கடவுளாலே சொல்லப்பட்டதல்ல, அவன் சமய தலைவர்கள் சொல்லியது, அவன் சமய தலைவர்கள் சொல்லியது, நமக்கு கடவுளே சொல்லியது, நமக்கு நூல் கடவுள் சொல்லியது. அவர்களுக்கு நூல் வந்து மனித வர்க்கத்தில ஒரு தகுதியுடையவர் விவரம் தெரிஞ்சவன் சொன்ன நூல், மனித வர்க்கத்தில் ஒரு விவரமானவன் சொன்ன நூல். நமக்கு நூல் கடவுள் சொன்னது வேத சிவாகமை யார் சொல்லி செய்தா, சௌர்மாக சொல்லி செய்தா, அதுல சொல்லப்பட்டதான் இந்த தீட்சை. ஆகவே அதற்கு மேலே வந்து தீட்சைதற்கு கால பரீட்சையை உணர்த்துகின்றார். அது எப்படின்னு கேட்டா, தேர்ந்தறிய பக்குவத்தை நிர்வாண தீக்கைக்கு தேர்ந்திடையில் ஏனைய தீக்கைக்கு, தேர்ந்து அறிக பக்குவத்தை நிர்வாண தீக்கைக்கு தேர்ந்திடையில் ஏனைய தீக்கைக்கு, நிர்வாண தீக்கைக்கு பக்குவத்தை தேர்ந்து அறிக, நிர்வாண தீக்கைக்கு பக்குவத்தை தேர்ந்தறிக. ஆச்சாரியர் மாணாக்களுக்கு நிர்வாண தீட்சை செய்யுங்கால் விதித்த காலம் அளவாயினும் ஒரு வருஷமாயினும் அவனுடைய பக்குவத்தை பரீட்சித்து அறிய கடவர். கால அளவு சொல்லப்பட்ட கால அளவாவது அல்லது ஒரு வருஷமாகவாவது அவனுடைய பக்குவத்தை இவனுக்கு நிர்வாண தீட்சை இவனுக்கு செஞ்சு வைக்கலாமா, செய்தாவ உருப்படியா இவன் செய்வானா, அதனுடைய அருமை இவனுக்கு தெரியுமா, அதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்த்து அந்த தீட்சையை செய். மற்ற சமய தீட்சை விசேஷ தீட்சைகளுக்கு காலம் விசாரிக்க வேண்டியதில்லை, சமய தீட்சை விசேஷ தீட்சைக்கு அதிக காலம் கோயில்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதை செய்து வைக்கலாம், பொருத்தமா காலம் வந்து நேரம் வந்து சேரும்போது செஞ்சு வச்சிடலாம். நிர்வாணத்தைக்கு பக்குவம் பார்த்துச்சு, பக்குவம் பார்த்து பக்குவம் சத்தினிவாதமுடைய மாணாக்கனது இலக்கணம் மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சத்தினிவாதமுடைய மாணாக்கர்கள், சத்தினிவாதம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் சத்தினிவாதம் என்றாலும் ஒன்று, பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் சத்தினிவாதம் என்றாலும் ஒன்று. அந்த சத்தினிவாதம் ஆன்மாக்களுக்கு எந்த அளவுக்கு பதிந்து இருக்க, சத்தினிவாதம்னா சக்தி பதிதல்னு பொருள், சக்தி சிவசக்தியினுடைய திருவருள் அந்த ஆன்மாவில பதிதல், அது பதிந்தாத்தான் இவனுக்கு சிவத்தினிடத்திலே விருப்பம் உண்டாகும், சிவன் அடியாடத்திலே விருப்பம் உண்டாகும், சிவ பூஜையிலே விருப்பம் உண்டாகும், சிவ பக்தியிலே விருப்பம் உண்டாகும். அது வராத வரையில வரமாட்டான், இந்த பக்கம் வரவே மாட்டான், என்ன சொன்னாலும் வரமாட்டான். சிவசக்தி பதிந்தால் அவனுக்கு சிவனிடத்திலே, சிவன் அடியாரிடத்திலே, சிவ புண்ணியங்களிலே, சிவ பூஜையிலே அவனுக்கு விருப்பம் உண்டாகும். அந்த விருப்பமும் அதனாலே கால் பாகம் அரைப்பாகம் முக்கால் பாகம் முழுப்பாகும். அந்த விருப்பமும் சிலருக்கு காப்பான் பிரியமா இருப்பான், ஓரளவு அதுல படுவான், அப்புறம் படாம போயிருவான், படுவான் படாம போயிருவான், பட்டும் படாம இருப்பான், பட்டும் படாம இருப்பான். மன்மதனை சொல்லுவார் அருணகிரி, பட்டுப்படாத மதனாலும் பார், பட்டுப்படாத அதனை பட்டுப்படாத மதம் ரதிக்கு படுகிறானா மற்றவர்களுக்கு படாம இருக்கிறானா, ஆமா ரதிக்கு மாத்திரம் தெரியவானா மற்றவர்களும் தெரிய மாட்டானா, புரியுதா? அதையினாலே இப்படி பக்குவம் வந்து சத்தினிவாதம் என்பது நான்கு வகையாக சொல்லப்படும், அது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சதுதான். சத்தினிவாதம் நான்கு வகையாக சொல்லப்படும், அதை சொல்லுகிறேன். உரினே பருவம் உடல் சிறை என்று ஒல்கி அருமாறும் தேடுவன் ஆராய்ந்து, பருவம் உரின்
ஒருவனிடத்திலே சத்தினிவாதம் உண்டாமாயின் உடல் சிறை என்று சொல்லி அவன் தான் பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து இருந்த தேகத்தை சிறைச்சாலை என்று துணிந்து உவர்த்து வருந்தி ஆராய்ந்து தேடுவன் அது நீங்கு நெறி யாதென்று ஆராய்ந்து தேடுவான். பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து இருக்கின்ற இந்த தேகத்தை பக்குவம் வந்துருச்சுன்னா சிறைச்சாலைன்னு நினைப்பானா இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுது ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன் வேலைக்காரன் வகுப்பு ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டு ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை உடல் சிறையா விடுதலையா சிறை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன் அதனாலதான் சிறை கொண்ட வினை தீரத் தொழுமினேனார் ஒரு சுவாமி. சிறை கொண்ட வினை நீங்கள் எங்க கிடக்கிறீர்கள்? சிறையில். அதுக்கு என்ன பண்ண வேணும்? சிறை நீங்குவதற்கு தினமும் நல்ல சரித்திரத்தை கேட்கவும். அதாரு சொல்றா? அருணகனார். தினனர் சரித்திரம் உலகேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. என்ன அழகு! இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கட்டாது. எனக்கு ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா கூட போதும். சிறையிலே கிடக்கிறார்கள் தேவர்கள். அந்த சிறையை முருகன் வந்து வெட்டினான். எப்படி வெட்டினான்? சும்மா இருக்கும்போது வெட்டுவானா? அவன் வந்து வெட்டணும்னு என்ன இருக்குது? பாவம் பண்ணிட்டான், சிறையில போட்டுட்டான். அப்புறம் ஏன் வெட்டுறான்? அவன் திரையில கிடக்கிறவன் கல்கண்டு குமுதம் ராணி இடிந்த வீடு வாழு மண்டபம் படிக்கலையா? பின்ன என்ன படிச்சானா? தினமும் சிவசரித்திரத்தையே படிச்சானா? யாரு? ஜெயந்தன் முதலான தேவர்கள் எல்லாம் தினந்தோறும் சிவசரித்திரத்தையே படிச்சானா? அதனாலே முருகன் நேரா வந்து சிறைய வெட்டி விட்டானா? தினனர் சரித்திரம் உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. மனைமக்கள் சுற்ற எனும் மாயா வலையை கடக்க அறியாதே வினையிற் செருக்கி அடிநாயின் விழலுக்கு இறைத்து விடலாமோ? சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி மணவாளா? என்ன அழகு! சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி மணவாளா? தின நற்சரித்திரம் உலதேவர் தின நற்சரித்திரம் நற்சரித்திரம் எது? சிவசரித்திரம். தின நற்சரித்திரம் உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாள். அதனாலே உடல் சிறை என்று எவன் நின்னுகிறானோ அவனுக்கு பக்குவம் வந்துடும். அவனுக்கு தான் பக்குவம் உண்மையாக வந்துடும். மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம்புக்கு இருக்கவில்லேன் கூவிக்கொள்ளாய் கொவையோ சிவார்ந்து ஈமைத்து அழுக்கொடு கிரியின் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கொவே மிடைந்தலும் பூத்தை மிக்கடுக்குரல் வீரிலின் நடைக்குடன் தொடர்ந்து என நலிய துயர் உருகின்றேன் சோத்தயம் பெருமானே. யாரு சொல்றதெல்லாம்? பொத்தை ஊன்றுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒளிய பொய்க்கூற இத்தை மெய்யன கருது நின்று இடர்கடல் சுழித்தலை படுவேனே முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்த முழிச்சோரி அத்தனை ஆண்டுதன் அடியலில் கூட்டி அதிசயம் கண்டார். பக்குவம் என்றால் அந்த பக்குவம். இருந்த தேகத்தை சிறைச்சாலை என்று துணிந்து உவர்த்து வருந்தி அது நீங்கு நெறி யாதென்று ஆராய்ந்து தேடுவார். இந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்குவதற்கு வழி என்ன என்று தேடுவார். அவன் தான் பக்குவி. அவன் எப்படி இருப்பான்னு ரெண்டு திருக்குறள்ல சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, மெய் புலகமாகும் விழி பொழியும் வாய் குளரும் கைதொழும் கூச்சங்களைந்து. அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அவனுக்கு சிவசரித்திரம் முதலியன செவிப்புலம் அட்ட மாத்திரத்தே சரீரம் புலகம் கொள்ளும். சிவசரித்திரம் முதலியன செவிப்புலப்பட்ட மாத்திரத்தே சிவனுடைய பெருமை சிவனுடைய யார் பெருமை சிவனுடைய கருணையை கேட்டவுடனே அவனுக்கு சரீரம் புலகாங்க புலகாங்க அப்படி வயிற்கூச்சரிதல் ஆனந்தத்தில முடியும் புலகம் கொள்ளுதல். அதற்கு மேலே விழி பொழியும் கண்கள் ஆனந்த அறிவி சொல்லியும் தொண்டரடி துழல் பூசத்துளில் மகிழ்தல் அழகார் தொகுதி நயமுங்கள் கொண்டவனி திருவடிக்கே கொடுத்தல் ஈசன் குணமரும் அருங்கதைய கொலவி கேட்டு மண்டி விழி துளும்பல் மயி சிலும்பல் உண்ணன் மறுவு திருப்பணி வாங்கி
வருவ வாங்கி மறுவு திருப்பணி காட்டி வருவ வாங்கி உண்டி கொள்ளாது ஒளிதலன இவையோரிட்டு உடையறவர் பத்தரன உரைக்கலாமே என்பது திருத்தொண்டர் புராண சாரம். தொண்டர் அடித்தொழல் பூசத்துழில் மகிழ்தல் அழகார் தொகுதி நயமங்கள் கொண்டவனி திருவடிக்கே கொடுத்தல் ஈசன் குணம் அருவம் அருங்கதையை கொலைவி கேட்டு மண்டி விழி துளும்பல். இந்த சிவசரித்திரம் கேட்கறது ஞானம் அப்பா, உயர்ந்த ஞானமுடையவர்கள் தான் அதை கேட்க முடியும். உங்களுக்கு எல்லாம் ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். 99 இருக்கலாம், 98 இருக்கலாம், ஞானத்தில் சரிய இது சிவசரித்திரம், ஞானத்தில் ஞானம்னே சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, அது அப்படி வந்துட்டா ஞானத்தில் சரியை, அப்புறம் சிந்தித்தா ஞானத்துல கிரிய, அப்புறம் தெளிஞ்சா ஞானத்துல யோகம், நிட்ட உடிட்டா ஞானத்தில் ஞானம். கேட்கலன்னா இதெல்லாம் எங்க வரும்? அதனாலே இப்படி வந்து கேட்ட உடனே மண்டி விழி துடும்பல் மயிர் சிலும்பல் உண்ணல் மறுவு திருப்படி காட்டி வருவ வாங்கி உண்டி கொள்ளாத ஒளிதலனை இவையோரிட்டு உடையறவர் பத்தரனை உரைக்கலாம் என்பது திருத்தொண்டர் புராண சாரம்னு ஏற்றிருக்கிறாரு யாரு? உமாபதிசிவம். அது ஆகையினாலே இப்படி விழிப்புலியும் கண்கள் ஆனந்த அருவி சொரியும் வாக்கு தழுதழுக்கும் சிவனடியாரை கண்ட மாத்திரத்தே குலம் குண விசாரி அவர் கூச்சத்தை ஒழித்து வணங்குவான். சிவனடியாரை கண்ட மாத்திரத்தே எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி உவராதை அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறநோக்கி உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாது ஒளிந்தி ஈசன் திறமே வேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. யாரு பாட்டு? ஆகையினாலே இப்படி சிவனடியாரை வணங்குதல், சிவனடியாருக்கு பணிவிடை செய்தல், சிவனை வணங்குதல், சிவசரித்திரத்தை கேட்டவுடனே அவனுக்கு ஆனந்தம் உண்டாகுதல், கண்ணீர் ததும்புதல், மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களர்கன் கண் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் புயிதானது வந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்கின்ற நிலையில் இருக்கிறவனுக்கு தான் பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் கல் போல இருக்கிறவனுக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? ஆகவே இப்படி சொல்லி அதற்கு மேலே விரும்பும் திருநீரு மைக்கணிந்தார் தம்மை அரும்புமுவர் தம்பான் அருள் விபூதியையும் உருத்திராட்ச மாலையையும் திருமேனியில் அறிந்த சிவ திருமேனியில் அணிந்த சிவபக்தர்களை விரும்புவான். திருநீர் உருத்திராட்சம் அணிந்த அன்பர்களை விரும்புவான். இல்லைன்னா படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? பட்ட பெருசா இருக்கு என்று படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப தூரத்துல இருக்கிறான், ரொம்ப தூரம். அவன் புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கலல் எழுதல் அளவில்லாத தூரமா இருக்கிறான் அவன். இந்த சிவன் அருளுக்கும் அவனுக்கும் ஏராளமான தூரம். அவன் தான் பழிப்பான், அவன் பழிப்பான். பழிக்காம போறவன் ஓரளவு கொஞ்சம் குறைச்ச, அதை விட கொஞ்சம் குறைச்ச வணங்குகிறவன் பக்கத்துக்கு வந்துட்டான் சிவன் அருளுக்கு. அதுக்கு மேல பணி செய்கின்றவன் சிவன் அருளுக்கு பாத்திரம் ஆகிட்டான். விளங்குற? சாதாரண விஷயம் அல்ல. சிவனடியார்ல திருநீர் உருத்திராட்ச அணிவது அவ்வளவு உயர்ந்தது, அணிந்தவர்களுக்கு பணிவிட செய்வது அவ்வளவு உயர்ந்தது. பணி செய்துதானே உயர்ந்திருக்கிறார்கள், பணி செய்துதானே உயர்ந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள் எல்லாம். சிறுத்தொண்ட நாயனாரு இதுதான் பெரிய சிறுத்தொண்டரோ அப்படின்னாரு. அப்படின்னு கேட்ட உடனே கலங்கிட்டாரு. திருநீரு உருத்திராட்சம் போட்டிருக்கிற அணிந்திருக்கிற அடியாரில் வணங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை சாமி. திருநீர் உருத்திராட்சிக்கு அணிந்திருக்கிறார் அவரை கும்பிட்றதுக்கு கூட எனக்கு யோக்கியது இல்லை. ஆனாலும் அடியார்கள் என் மேல வைத்திருக்கிற ஒரு பக்தியினாலே இப்படி சொல்லுவாங்க சிறு தொண்டைன்னு சொல்லுவாங்க. சிறு தொண்டை பெருந்தொண்டன்னு கூட சொல்லலை, சிறு தொண்டை. என்னமா அவருக்கு சிறு தொண்டன்னு பேர் இருந்துச்சு? எப்படி சிறுதொண்டன் பேர் இருந்துச்சு? சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் பாம்பையும் சந்திரனின் தலையில வைத்திருப்பவராகிய சிவபெருமானுடைய அடியாரத்தில் நயந்து அவர்களுக்கு பணி செய்யும் போது மிகவும் சிறியவராக அடைந்தார் அவர்களிடத்தில். மேதகையார் யாரு? சிறுத்தொண்டர் மேதகையார். சின்னாள் படிப்பிலே பட்டத்திலே பதவியிலே எல்லாமே பெரிய ஆள். உள்ள நிறை கலைத்துறையில் ஒளிவின்றி பயின்றவற்றால் எவ்வளவு படிப்புக்கு அத்தனையும் படிச்சு விட்டாராம். யாரு? சிறுத்தொண்டர்.
உள்ள நிறை கலைத்துறையில் ஒளிவின்றி பயின்றவற்றால். அப்படி படிச்சு முடிவு என்ன கண்டாரு தெரியுமா? உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் முடிவு கட்டினது. தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவன், சிவனுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துதல் தான் இந்த படிப்பினுடைய பயன் முடிவு கண்டார். கற்றதனால் ஆய பயன் என்பல் வாலறிவன் கற்றால் தொடர். இந்த திருக்குறள் கருத்தை அப்படியே தூக்கி வைக்கிறார் அங்க விளங்குற. அதனாலதான் சீதர் சொல்லிட்டு இருந்தாடி, இப்ப பெரிய புராணம் சொல்லணும், இப்ப பெரிய புராணம் சொல்லணும். அது இப்படி ஒவ்வொரு சொல்லையும் நின்று இப்ப நிலைச்சு அப்படி அதை அனுபவிச்சு சொல்லிக்கிட்டு போகணும். கதை மாதிரி சொல்லிட்டு போறதல்ல, பாடமா சொல்லணும். விளங்குற. சீதாமாதி அரவியனுடன் செஞ்சடமே செறிவித்த நாதன் அடியார்தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியாராய் அடைந்தார். மிகச்சிறியாராய் அடைந்தார் ஆதலினார் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். சிறு தொண்டனா என்ன பாட்டு புரியுதா? சீதாமாதி அரவியனுடன் செஞ்சடமேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் கும்பிட சின்னால் நினைச்சு விடாதே. கும்படுற சிறுத்தொண்டனா சின்ன அவர் பெரிய மேதை. பேதை வணங்க மாட்டான், மேதை வணங்குவான். பேதை வணங்க மாட்டான். பணியுமாம் என்றும் பெருமை, அணியும் சிறுமை அணியுமான் தன்னை. முன்னால சொன்னது மேதை, பின்னால் சொன்னது பேதை. அதனாலே என்ன சொல்றாருன்னா, மேதகையார் சிறுத்தொண்டனாயனார் அப்படி அறியாரு அவ்வளவு சிறியவராக அடைகிறான்னு சாதாரணமான பெரிய ஆழ்வா, ரொம்ப பெரிய ஆள். மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியாராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று சொல்லி பின்னாடி அங்க சொல்றாரு, பூதியனி சாதனத்தவன் போற்ற போதேன் ஆயிடினும் பூதி. அந்த சாமி சொல்றாரு, பூதி அணி பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன். போற்ற போதேன்னா கும்பிடுறதுக்கு தகுதி இல்லாதவன். போற்ற போதேன் ஆயிடினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வன் நான் என்று. இந்த மாதிரி சிறு தொண்டர் அடியார்கள் இப்படி என் மேல் வச்சிருக்கிறோம். விபூதியையும் உருத்ராட்ச மாலையையும் திருமேனியில் அணிந்த சிவக்தர்களை விரும்புவான். அவனுக்கு அவர்களிடத்திலே அன்பு விளையும். திருநீர் உருத்ராக்கம் பூண்டிருக்கிறவளை கண்டா அன்பு உண்டா? அவர்களுக்கு ஏதாவது அவருக்கு கும்பிடலாமே, அவர்களுக்கு ஏதாவது உபசாரம் பண்ணலாமே, அவர்களுக்கு ஏதாவது பணி செய்யலாமே என்று தோணும். இதான் முடிந்த முடிவு. இதுதான் முடிந்த முடிவு. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கு அன்பில்லார். பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பணங்கிடுவர் விடுநீர் ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கரும உன்கருமமாக செய்தே ஊசி மொழிந்து அருண்யான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரியும் என்பது சிவஞான சக்தியாக. ஆகையினாலே அப்படி இப்படி வந்தவனுக்கு பக்குவம் உண்டு என்று எண்ணும். இந்த நிலை உண்டானவனுக்கு பக்குவம் இருக்குது என்று எண்ணு. இந்த விதம் ஈரா ஈரார் ஆண்டு எண்ணி திரிவு மர பந்தமறுத்து ஆள்கவரின் இந்த விதம் மானாக்கரை பன்னிரண்டு வருடகாலம் உயர்ந்தவனை தாழ்ந்த கர்மத்தேவியும் தாழ்ந்தவனை உயர்ந்த கர்மத்தேவியும் பரீட்சித்து விசேட தீட்சை பெற்ற பிறகு பன்னிரண்டு வருஷம் இந்த மாதிரி பரீட்சை பண்ணி உயர்ந்தவனை தாழ்ந்த கர்மத்தேவியும் தாழ்ந்தவனை உயர்ந்த கர்மத்தேவியும். நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா? ஆமா. தீட்சை வாங்கியிருக்கீங்களா? ஆமா. பூஜை பண்றீங்களா? சரி சரி. இந்த அடியால் சாப்பிட்டாங்க இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணும். உயர்ந்தவனை தாழ்ந்த கர்மத்தேவி கூசினானாக்க ஓஹோ இவனுக்கு பக்குவம் இல்லை, நிறுத்தி போட அவனுக்கு தீட்சை பண்ணாது. விளங்குதா? இந்த இலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணு, தண்ணி எடுத்து வையே. அங்க கலெக்டரா இருக்கலாம், இங்கே யாவருக்கும் மேலானோ என்று இருமாப்பெய்தி. அதற்கு வேலை திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்திடுவர் சிவஞான செய்தியுடைய சுந்தரம சுவாமி. எவ்வளவு பெரியவர் அடியப்பா, அங்கிருந்து வந்தவர். அவர் என்ன பண்றாரு? இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன், உன் அடியாருக்கு அடியேன் ஆவேன். அப்படி பத்து பாட்டு பாடினார் திருவாலங்காட்டு தேவாரம். அத்தா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேன், அத்தா ஆலங்காடா உன் அடியார் அடியார் அடியாருக்கு அடியேன் ஆவேன். அப்படி இந்த விதம் இந்த பிரகாரம் ஆனாக்கிற 12 குரகால உயர்ந்தவனை தாழ்ந்த கர்மத்தேவியும் தாழ்ந்தவனை உயர்ந்த கர்மத்தேவியும் பரீட்சித்து சந்தேக விபரீதமர தெளிந்து பக்குவப்பட்ட மாணாக்கிடத்தை அன்பு உருந்து அவனுக்கு நிர்வாணத்தை செய்து பாசத்தை நீக்கி ஆளக்கெடுவர்.
விளங்குதா? சாதாரணம் அல்ல. ஆச்சாரிய அபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு நிர்வாணம் செய்ய பண்ணலாம், காலமே போயிருச்சு. இதெல்லாம் குருநாதர் கேட்டுக்காக அதுக்கு அவர் பதிலும் இப்படி சொல்லியிருக்காரு, காலமே போயிருச்சு. அப்புறம் அவனை காலம் பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு காலமே போயிடும். இவர் காலம் பார்க்க காலனே வந்துருவேன். அப்புறம் எங்க தீட்சவனே இவர் மோச்சத்துக்கு போறோம். அதனால கருணையினாலே செய்வது, கருணையினாலே செய்வது.
இந்த நூல்களை கேட்டான்னா உள்ளபடி அவனுக்கு ஓரளவு பக்குவம் வந்துடும். கேட்காம போறான் பாரு, படிக்காம கேட்காம போறான் பாரு,
பிரயோசனம் இல்லை. பாடம் கேளுங்க, பிறகு உங்களுக்கு தீட்சை
பண்ணிவிக்கிறேன். தெரிஞ்சு சரி, அந்த அளவுக்கு பக்குவம் நடப்போம் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா பண்ணு, இல்லன்னா பாத்துக்கலாம், பாக்கறேன், செஞ்சு வைக்கிறேன், கொஞ்சம் போறும், கொஞ்சம் போறும் பாப்போம் அப்படின்னு தள்ளிட்டு போக வேண்டியதான். விளங்குதா? இது சாதாரண விஷயம் அல்ல,
சாதாரண விஷயம் அல்ல.
அவ்வருணத்தாரே பரீட்சிக்கும் கால வரை 2 திருக்குறளால் உணர்த்துகின்றார். 12 தீக்கையினை பக்குவம் பார்த்தாறு 2 எண்ணி மும்மூன்றின் 12 வருஷத்தும் 9 வருஷத்தும் 6 வருஷத்தும் 3 வருஷத்தும் பக்குவம் பார்த்து எண்ணி பக்குவம் பரீட்சித்து தெளிந்து நிர்வாணத்தை செய்யும். அதுல இன்னொரு கணக்கு சொல்றாரு. எப்படி கணக்குன்னா, சூத்திரராதியருக்கு சொன்ன முறையால் ஆண்டு பார்த்து அனுக்கிரகம் பண்ணு. சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணன் 4 குணத்தாருக்கும் மேல திருக்குறளில் சொல்லிய முறையே 12 முதலிய வருஷ அளவை கொண்டு பரீட்சித்து அனுக்கிரகம் நிர்வாணத்தை செய்யச்சு. இது எப்படின்னு கேட்டா, சூத்திரருக்கு 12 வருஷம், அதற்கு மேல சத்திரியருக்கு 9 வருஷம், வைசியருக்கு 6 வருஷம், வைசியருக்கு 6 வருஷம், பிராமணருக்கு 3 வருஷம். அந்த 4 குணத்தாரில் இப்படி பிரிக்கிறார். சூத்திரர், வைசியர், சத்திரியர், இப்படி சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணர், 3, 6, 9, 12 விளங்குதா? சூத்திரருக்கு 12, வைசியருக்கு 9, சத்தியருக்கு 6, பிராமணருக்கு 3. இந்த மாதிரியாக கண்டு கொண்டு, இந்த மாதிரியாக கண்டு அவனை கொண்டு, அதற்கு மேலே அவனிடத்திலே இப்படிப்பட்ட லட்சணங்கள், குணங்கள், பக்குவங்கள் இல்லையானால், இக்குணத்தில் ஒன்று இளநேல் அவன் தன்னை அக்கணமே நீக்கள் அழகா. இது சொன்ன பக்குவங்கள் அவனிடத்தில் இல்லையானால் அவனை அப்பொழுதே இந்த கம்பெனியிலிருந்து நீக்கிவிடுவது உத்தமம். தீட்சை பண்ணாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ தீட்சை பண்ணக்கூடாது. விளங்குதா? இக்குணத்தில் ஒன்றில் பரீட்சிக்கப்பட்ட மாணாக்கன் இந்த நற்குணங்கள் ஒன்றாயின் இளனாயில் அவனை தீட்சைக்கு அருகல் என கருதி அந்நேரமே நீக்குதல் அழகம். ஆச்சாரியரா இருக்கிறவன் நிறைய படிச்சு நல்ல திட்டம் பண்ணி கொண்டு அதுல உறுதியாக இருந்து கொண்டு செயல்படணும். குருநாதர் விசேஷ பெற்ற உடனே சொன்னார், சைவ சமய நிதி வாங்கி படிங்க. தாலியம்பட்டில் கிழக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சைவ சமய நிதியை வாங்கி படிங்க, சிதம்பரத்தில் இருக்குதுன்னு. இந்த நூல் அப்பவே வாங்கினது. இதை பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாங்க இப்போ சீக்கிரத்தில். ஒரு புண்ணியவான் பெயிண்டிங் பண்ணி தந்தார். ஆறுமுகம் ஆகையினாலே சின்ன உபகாரம் பண்ணினா கூட பெரிய பலன் தரும். இது பைண்டிங் பண்ணதுக்கு பலன். இது பின்னாடி சொல்றாரு, இதுல கடைசியில் இதெல்லாம் சொல்றாரு. அபக்குவனை நீக்காமையால் வரும் குற்றம் 2 திருக்குறளால் உணர்த்துகின்றார். பக்குவன் அபக்குவம். பக்குவம் உள்ளவன், பக்குவம் இல்லாதவன். பக்குவம் உள்ளவன், பக்குவம் இல்லாதவன். பக்குவம் உள்ளவனை செய்ய, பக்குவம் இல்லாதவனை நீக்கு. அப்படி நீக்காம அவனுக்கு செய்தா அதனால வரும் கேட்டை உணர்த்துகின்றார், கெடுதலை சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, அச்சத்தால், ஆர்வத்தால், ஆடகத்தான் மற்றும் உள்ள இச்சையினால் தீக்கை அற்றின், தீக்கை இயற்றின். அச்சத்தால், அச்சத்தால் என்றால் அரசனல் முதலியவற்றால் வரும் அச்சத்தினாலே. ஒரு தகுதி உடையவன் பதவியில் இருக்கிறேன் எனக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க, அவனுக்கு பக்குவம் இல்லைன்னா அவனுக்கு பண்ணக்கூடாது. அவன் அவனுடைய பதவிக்கு பயந்துகிட்டு செஞ்சிடாது. விளக்குதா? அச்சத்தால், ஆர்வத்தால், இவன் புள்ளை எனல் முதலியவற்றால் வரும் விருப்பத்தினாலே. இவன் புள்ளை வேண்டிய ரொம்ப நட்புடையவன் என்கின்ற பிரியத்தினாலே செய்து விடாது, செய்து விடாது. அதற்கு மேல ஆடகத்தால், ஆடகம்னா என்ன? பொன்னாசையால், பணத்துக்காகும். ஒரு செஞ்சு வச்சு வச்சு 5000 தருவார், 10000 தருவார் அப்படின்னு நினைச்சு செஞ்சிடாது. விளங்குதா? பொன்னாசையினாலும் மற்றும் உழைச்சையினால் பெற ஆசைகளினாலேனா தீக்கை ஏற்றின ஆச்சாரியன் அபக்குவனுக்கு தீச்சை செய்யல், அபக்குவனுக்கு தீச்சை செய்யல், செய்யக்கூடாது. செய்தான்னா வீழ்வர் நிறையத்து இருவரும், இரண்டு பேரும் நரகத்திலே வீழ்வார்கள். வீழ்வர் நிறையத்து இருவர். அந்த இதுல திருமந்திரத்துல சொல்லுவார், இந்த தானம் கொடுக்கறதுல சொல்லுவார். அதுல எப்படி சொல்லுவார்னா, அண்ணல் இவன் என்றே அஞ்சலி எத்தராய், அண்ணல் இவன் என்றே அஞ்சலி எத்தராய், எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நண்ணுவர் ஏழா நரக குடியிலே என்பார். மண்மலை அத்தனை மாதனை ஈனும் அண்ணல் இவன் என்றே அஞ்சலி எத்தராய், சௌரமானை பரம்பொருளாக எண்ணி கும்பிடாதவனுக்கு தானம் பண்ணினானால், சௌர்மானை பரம்பொருளாக எண்ணி இவனுக்கு மேல தெய்வம் இல்லை, வந்தான் கடவுள் என்ற பக்தி உள்ளவனுக்கு செய்யவனும், அப்படி இல்லாதவனுக்கு தானம் பண்ணினா கொடுத்தவனும் வாங்கினவன் ரெண்டு பேரும் நரகத்தில் நடப்பாங்கிறார். மண்மலை அத்தரை மாதனை ஈனும் அண்ணல் இவனந்தே அஞ்சலி எத்தராய், எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும். அதனாலே இப்படி வந்து வீழ்வர் நிறைய திருவரும், வீழ்ந்தழுங்கி ஆழ்வர் அவர் அவர் ஏறல் அரிதாங்கு, ஆழ்வர் அவர் ஏறல் அரிதாங்கு, ஆழ்வர் அவர் ஏறல் அரிதாங்கு, இருவரும் நிறையத்து வீழ்வார். ஆச்சாரியனும் மாணாக்கனும் ஆகிய இருவரும் நரகத்திலே வீழ்வார்கள். அவர் அங்கு ஏறல் அரிது, விழுந்து அழுந்தி வருந்துவார்கள். அவர்கள் அவ்விடத்திலிருந்து ஏறுதல் அரிதான், நரகத்திலிருந்து ஏறுதல் அரிதான். அதனாலே அதான் ரொம்ப இது நெருப்பு போல சாக்கரம். மேன் முடிந்தது முடிக்கின்றார். ஆதலினால் நீக்கி அபக்குவரை அன்பருக்கு போதிக்க தீக்க விரும்பும். ஆதலினால் அபக்குவரை நீக்கி, ஆகையால் அபக்குவர்களை தம்மிடத்து அன்பும் அவரிடத்து அருளும் கொண்டு தள்ளியே அன்பருக்கு தீக்க விரிந்து போதிக்க, பக்குவர்களுக்கு நிர்வாணத்தை செய்து திரிபதார்த்தங்களை உணர்த்து ஞான சாஸ்திரங்களை உபதேசிக்க கடவர். உணர்த்தும் உபதேசிக்க கடவுள் நிர்வாண தீட்சை பெற்றாத்தான், நிர்வாண தீட்சை பெற்றாத்தான் இந்த ஞான சாஸ்திரங்களை கேட்கறதுக்கான உரிமை யோக்கியது. சிவாகமத்தில் கர்மகாண்டத்துக்கு விசேஷ தீட்சை பெற்றோரும் ஞான காண்டத்துக்கு நிர்வாண தீட்சை பெற்றோருமே அதிகாரிகள் ஆவார் என்று உணர்க என்று இப்படி தீட்சை செய்கின்ற முறையும் பக்குவ அபக்குவங்களையும் இதில் தெளிவாக சொல்லுகிறார் நம்முடைய மறைஞான சம்பந்தர். ஆகையினால அன்பர்களே, இது அவசியமாக அன்பர்கள் கேட்க வேண்டிய முக்கியமான பாடம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி இரவாமல் பிறவாமல் என யாதர் கூறுவாய், பெறவாய் திறமான பெருவாழ்வை தருவாய், புறமாதை புணர்வோனே புவனேதர் குமரேத அரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாடே, அரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாடே. ஏ
பார்வதிபதையில் வளாது மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது உயிரள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றமும் எழுதி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் சிவசிவ